இந்த படித்த வாசித்த பகுதி 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தை அந்த சராசரத்தை படைத்த படைப்பாளி நித்திய தேவன் மானிடத்தை அணிந்து வரலாற்றுக்குள்ள நுழைந்த கதையை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா இரவு போல தான் அன்னைக்கு அந்த இரவு இருந்துச்சு. எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மானிடத்தையும் தெய்வீகத்தையும் ஒரே நபரில் பிரிக்கப்பட முடியாத விதங்களில் இணைந்து பிறந்த ஒரு குழந்தை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படியாவது இயேசுவை வெளியே வச்சிடலாமா, இயேசுவை இல்லாமல் கிறிஸ்மஸை கொண்டாடலாமான்னு பார்க்குறாங்க. வச்சாலும் பேருக்கு இயேசுவை எங்கேயாவது ஓரத்தில் வச்சுக்குவோன்னு அப்படி தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கு. ஆனால் அவரை நம்புகிற நாம் இன்னைக்கு ஏன் கூடியிருக்கிறோம்னா, அந்த கிறிஸ்மஸில் சென்டர் இயேசுன்னு சொல்கிறதுக்கு கூடியிருக்கிறோம். இயேசு இல்லாத கிறிஸ்மஸ் கிடையாது. அவரை கிறிஸ்மஸுக்கு நடுவில் வைக்கத்தான் நம்ம கூடியிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தத்தான் நாம் கூடியிருக்கிறோம். நேற்று அவருடைய பிறப்பினுடைய அறிவிப்பை நாம் பார்த்தோம். அது நேற்று தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 2வது அதிகாரம் வர்றதுக்குள்ளே 9 மாதம் ஆயிடுச்சு. அந்த தேவதூதன் மரியாவுக்கு வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கோன்னு சொல்லி 9 மாதம் ஆன பிறகு தான் அந்த தேவ தூதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த 2வது அதிகாரத்துக்கு வருகிறோம். அந்த ஃபுல் ஸ்டோரி ஒருவேளை இதெல்லாம் பிரபலமாக எல்லாருக்கும் தெரியறதுனால நமக்கு தெரியும். அவர் தேவதூதன் சொன்ன மாதிரி மரியாவுக்கு கர்ப்பம் தரித்தார். அது யோசேப்புக்கு தெரிந்து அவர் ரகசியமாக அந்த அம்மாவை விவாகரத்து பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்த உடனே யோசேப்பும் மரியாவை திருமணம் செய்து கொண்டு இப்போ புருஷ மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு. லூக்கா இந்த 2வது அதிகாரத்தில் முழு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 7வது வசனம் மட்டும்தான், அவள் முதல் பேரானனை குமாரனை பெற்றாள். அவருடைய பிறப்பை பற்றி ஒரே ஒரு வரி தான் முழு அதிகாரத்திலையும் நமக்கு சொல்லப்படுது. இந்த முழு அதிகாரமும் என்னத்தை வலியுறுத்துதுன்னா, அவர் பிறப்புக்கு முன்பதாக இருந்த சூழ்நிலை, அவர் பிறப்புக்கு அதுக்கப்புறம் இருக்கிற சூழ்நிலை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் பிறப்பினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை, ரொம்ப சுருக்கம். அந்த சூழ்நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதிசயமான சூழ்நிலை. ஒரு இங்கிலீஷில் ஒரு பாட்டிருக்கு, மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி, தாழ்ச்சியும் மாட்சிமையும். இவருடைய தாழ்ச்சி ஒரு பக்கம், சில பேர் மாட்சிமையாக இருந்தோன்னா அவங்க பார்த்து தாழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவருடைய அதிசயம் என்னன்னா, இவர் மிக மிக மாட்சிமையானவர், மிக மிக நம்மளால் எண்ண முடியாத மாட்சிமையானவர். அப்பேற்பட்டவுடைய தாழ்ச்சியை பார்க்கும்போது நம்ம என்னங்க இது நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியலையே, ஆச்சரியத்தில் நிற்கும்படி நமக்கு செய்கிறது. எந்த அளவுக்கு மாட்சிமையானவர் இந்த குழந்தை அங்கு பிறந்தவர் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். அது ரெண்டோத்தையும் இது விளக்கும்படிக்கு தான் இந்த பகுதி நமக்கு இருக்குது. இதில் 3 காரியத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். முதலாவது, இவருடைய மாட்சிமை இந்த பகுதி நமக்கு விளக்குது. 2வதாக, இவருடைய தாழ்ச்சி இந்த பகுதி நமக்கு விளக்குது. 3வதாக, இந்த குழந்தை யார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது இவருடைய மாட்சிமை அந்த சூழ்நிலையில் பார்க்கலாம். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, மனித வரலாறையே ஆட்டி படைக்கிறவர் இவர். எல்லா மனித வரலாறுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அரசாங்கங்கள், மனிதர்கள் எல்லாருடைய எல்லாரையும் இறையாண்மையாக ஆளுகிற மாட்சிமை உள்ள தேவன் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. எப்படி காட்டுகிறதுன்னா, தீர்க்க தரிசனம் மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மேசியா பெத்லகேமில் தான் பிறப்பார். அதுதான் ப்ராசஸி வரங்களா. ஆனால் நம்ம போன நேற்று பார்த்தோம், மரியாவும் யோசேப்பும் இருக்கிற ஊர் வந்து நசரேத். இது வந்து 85 மைலுக்கு அப்புறம்தான் பெத்லகேம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எப்படி பெத்லகேமுக்கு போய் அங்கே போய் எப்படி புள்ள பிறக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இங்கே தான் அவருடைய மாட்சிமையை பார்க்குறோம். என்ன மாட்சிமையானவர்னா, சூழ்நிலைகள் எல்லாம் ஆட்டி படைச்சு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற மாட்சிமை உள்ள தேவனாக நம்ம பார்க்கிறோம். இதை நிறைவேற்றுவதற்காக அவர் பாருங்களேன் என்ன செய்கிறாரு, இந்த உலகத்திலேயே இருக்கிற உயர்ந்த மனிதனை அவர் தொடுகிறார். லூக்கா 1:2 பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எடுக்க வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பறந்தது. அகஸ்துராயன் சீசர் அவர் தான், ரோம ராஜ்யத்தை ஆண்டவர் அவர். அந்த நாட்டில் இருந்த, அந்த காலத்தில் இருந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் யாருன்னா அவர் தான். அகஸ்து, அகஸ்டஸ்ன்றது அவருடைய பேர் கிடையாது, அவருடைய பேர் வந்து கயஸ் ஒக்டேவியஸ்ன்னு அவருக்கு அந்த பேர் பட்ட பேராக முடிசூட்டப்பட்டது இல்லைங்களா. உயர்ந்த அகஸ்துனா உயர்ந்தவர், எக்ஸால்டட் ஒன். என்ன ஏன் அவருக்கு அவ்வளோ உயர்ந்தவர்னா, ரோம ராஜ்யத்தின் உச்சகட்ட மகிமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர் இவர் தான். இவருடைய சாதனைகளை நம்ம 1, 2 சொல்ல முடியாது. ரோம் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையில் கொண்டு வந்தவர் இவருடைய ஆட்சி தான். பெரிய மனுஷன் ரோம். அவர் இந்த ரோம் ஆளை வரும்போது ரோமெல்லாம் செங்கல்ல தான் கட்டி இருந்துச்சான். அவர் ஆண்டு முடித்த பிறகு ரோமெல்லாம் மார்பலில் மாறிப்போச்சான். அருங்களேன் எவ்வளோ செழிப்புக்கு கொண்டு வந்த மனுஷன். அவருடைய சாதனைகளையும் அவருடைய பிரம்மாண்டத்தையும் பார்த்து, ரோம் முழுவதுமாக அவர் கொண்டு வந்த செழிப்பையும் சமாதானத்தையும் பார்த்து மக்கள், அந்த செனட் அவர் கீழே இருந்தவர், அவருக்கு கொடுத்த பேர் தான் அகஸ்து, அகஸ்டஸ். அப்படின்னா ஆகஸ்ட்ன்றோம் இல்லைங்களா, உயர்ந்தவர் அவர். அவரை கடவுளாக அந்த காலத்தில் வணங்குவாங்க. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், The Savior of the World. அப்படின்னு பட்ட பேர், உலகம் அவருக்கு கொடுத்த பேர். என்ன ஒரு அதிசயம், அவருடைய கட்டளை பிறந்தது. அவர் ஒரு கட்டளையை போடுறார். என்ன கட்டளை போடுறாரு? ஏகாதிபதியுடைய ஆணை, டிக்ரீன்னு இங்கிலீஷில் வருது, அது ஆணை, அவருடைய ஆணை. என்ன, இந்த உலகத்திலே ஆணை போட்டார்னா உலகத்தை ஆள்றவன் தானுங்க கட்டளை போட முடியும். உலகத்தை ஆண்டவர் இவர். உலகம் எங்கும் குடிமதிப்பு எடுக்கணும்னு ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார். 2 அது எந்த டைம்ல நடந்துச்சுன்னா, குரேனியஸ் சிரியாவுடைய அதிபதியா இருக்கும் போது. இதெல்லாம் ஏன் லூக்கா போட்டிருக்காருன்னா, அவர் அங்க பிறந்தாரு, இங்க பிறந்தாரு, அயோத்தியில பிறந்தாருன்ற கட்டுக்கதைகளுக்கு மாதிரி இந்த கட்டுக்கதைகள் அல்ல, இது வரலாற்று நிகழ்ச்சி. இந்த இடத்துல இந்த மக்கள் ஆளும்போது இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்பதை வலியுறுத்துவதற்காக நமக்கு லூக்கா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம், ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க இது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரலாற்று உண்மை. அவர் ஒரு குடிமதிப்பை போட்டார், ரிஜிஸ்ட்ரேஷன். குடிமதிப்புனா சென்சஸ் இல்லைங்களா. அவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, வந்துட்டு உங்கள் பேர் என்ன, உங்கள் புருஷன் பேர், குள்ள பேரெல்லாம் கேட்டு, உங்கள் அப்பா பேரெல்லாம் கேட்டுக்குவாங்க இல்லைங்களா. ஃபேமிலி நேமு, மூதாதியர்கள். ஏன் அவர் இதை செய்யணும்னு நினச்சார்? நம்ம ஊர்லேயும் 2 முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. குடிமதிப்பு இது, அதாவது இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும், உங்கள் தாத்தா யார், உங்கள் முத்தாத்தா யார் எல்லாம் பார்த்து, ஒரு 5-6 தலைமுறை பார்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிமதிப்பு கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணலான்னு ஒரு சென்சஸ், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு குடிமதிப்பை உறுதிப்படுத்துவதற்கு முதலாவது. 2, ரோம் அரசாங்கம் வளர்ந்ததே இவர் உல உயர்த்து கொண்டு வந்ததே வரிகள்னால, வரி வசூலிக்கிறதுக்கு. பாருங்களேன், எல்லா பாப்புலேஷன் தங்க தங்க சொந்த ஊருக்கு போய், பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு போய், அவங்க பேர், அவங்க ஊர், அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை குடும்பம், எத்தனை குடும்பத்தை எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும். நமக்கு இப்போ இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கிற மாதிரி அந்த ஊரில் ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு சிஸ்டமில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது முழு ரோம உலகத்துலேயும் நடக்கணும் அன்னைக்கு. இதுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கும் என்னங்க பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா, ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனவங்க தங்க புள்ள இன்னைக்கு தான் பிறக்கும், ஏன் ஒரு மதிப்பு தெரியாது, இப்போ தான் பிறக்க போது, 9 ஆயிடுச்சுன்ற அந்த டைமில் போய் குளிரில் ஊர் தெரியா, ஊர் தான் சொந்த ஊரை விட்டுட்டு போய் இரவு ராத்திரியில் இடம் கூட இல்லாமல் எதுக்கு அந்த ஊருக்கு போனாங்க இவங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, சொந்த ஊரில் இருக்க வேண்டியது தானே, பெத்லகேமுக்கு ஏன் இப்போ போனீங்க நீங்கள், என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு? அதுவும் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இந்த நேரத்தில் யாராவது டிராவல் பண்ணுவாங்களா? 9 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செய்யவே மாட்டாங்க. ஏன், இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, 6 மாதம் இருக்கும்போது ஏன் இல்லை பிள்ளைய பெற்றுக்கிட்டு வந்திருக்கலாமே. என்ன உங்களுக்கு அவசரம்னா, அன்னைக்கு அந்த பொல்லை பிறந்த புள்ளை பெத்லஹேம்ல நசரேத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும். மேரி கரெக்டாக தான் பிள்ளை பெறுகிற நேரத்தில் பெத்லஹேம்ல இருக்கணும். அதற்கு அந்த புள்ள பிறந்த புள்ள யாருமே சாட்சாத்து தேவகுமார், உலகத்தை ஆட்டி படைக்கிற தேவன் அவர் என்பதை விளக்கும்படிக்கு அந்த சூழ்நிலையை நம்ம கொடுக்கிறார். ஏன் இந்த புள்ள தான் அகஸ்துராயன் அந்த உலகத்தில் நான் தான் உலகத்தின் ரட்சகன் சொல்லிக்கிட்டு உலகத்தை ஆள்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அவரை ஆள்ற ஒரு புள்ள தான் இந்த புள்ள. அந்த அகஸ்துராயனுக்கே கட்டளை பிறப்பிக்க வைத்தது இந்த புள்ள தான். ஏன் தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும் என்பதற்காக. பாருங்களேன், அவ்வளோ பெரிய உலகத்தையே ஆண்டு அவ்வளோ பெரிய அரசனுடைய கட்டளை கொடுக்கும்படிக்கு தூண்டினது யாரு? அன்னைக்கு அங்கே பிறந்த புள்ள தான். தான் பெத்லஹேம்ல பிறக்கணுன்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். சில ஹிஸ்டாரியன்ஸ் நமக்கு சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு இயேசு பிறப்பதற்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டளை பிறந்தது. அந்த காலத்துலலாம் ஒரு சென்சஸ் எடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நேரத்தில் யூதருங்க அதை ரொம்ப வெறுத்தாங்க, எதிர்த்தாங்க. யூதர்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி எங்கள் பூமியை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஊரை எங்களையும் ஆண்டுக்கிட்டு நாங்கள் ஏன் உங்களுக்கு டாக்ஸை கட்டணும், உங்கள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இப்போ பிரிட்டிஷர் நம்மளை ஆண்ட மாதிரி நம்ம எதிர்க்கலையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கோபம். எங்கள் டாக்ஸ் ரோமர்களை பார்த்தாவே பிடிக்காது, விக்ரமம் இதுன்னு சொல்லிக்கிட்டு அரசன் போய் அவனுடைய உருவத்தை தான் காசில் போட்டிருப்பாங்க, உருவத்தை தான் ஃபேக்ல போட்டிருப்பாங்க, அவன் பேர் தான் எங்கே பாரு இருக்கும், விக்ர ஆராதனைக்காரனு பிடிக்க வெறுப்பில் இருப்பாங்க அவங்க. அது மேலே இந்த டாக்ஸை வேற கட்டணும்னா நம்ம போவோமா? யோசிச்சு பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, இன்னுமே 10% டாக்ஸ் எல்லாத்துக்கும் கட்டணும், உங்கள் பேர் குடும்பம் எல்லாம் வந்து சொல்லுங்கன்னா ஆர்வத்தோடு ஓடுவோமா நம்ம பேரை கொடுக்கறதுக்கு? இல்லை, எல்லாம் எதிர்ப்போம் இல்லைங்களா, அது ஒத்துக்கவே மாட்டோம். அந்த மாதிரி எதிர்த்தாங்க ரோமர்க, இது யூதருங்க அதுக்கு ஒத்து வரவே இல்லை. இந்த ரோமர்களுடைய எதிர்ப்பு சீசர் ராயனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் ரொம்ப பொறுத்திருந்து பார்த்து பொறுமையை இழந்து அவர் ஒரு டேட்டை கொடுத்தார், 25 April. அந்த டேட் நமக்கு தெரியாது, ஒருவேளை ஏப்ரல், நீங்கள் ஒருவேளை கிறிஸ்மஸ் இயேசு டிசம்பரில் தான் பிறந்தாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் சாரி, அப்போ இல்லை, ஒரு ஏப்ரல்லையோ மேலே தான் பிறந்திருக்கணும். அந்த டைமில் என்ன பண்ணாங்க, ஒரு ரூலை கொடுத்தார், 25 நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணாத எல்லாருக்கும் உங்கள் குடியுரிமை இழந்துருவீங்க, உங்கள் சொத்து கித்து எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கும், நீங்கள் வாங்க. ஐயோ, எப்படிங்க உடனே வர்றது, புள்ளாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தாச்சு, எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதுதான் டைமு, இதுக்கப்புறம் மீறினீங்கன்னா உங்கள் குடியுரிமை உங்களுக்கு கிடைக்காது. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, தவிர்க்க முடியாத ஆபத்து அவர்களுக்கு வந்ததுனால் மேரியும் யோசேப்பும் ஒன்றும் செய்ய முடியல. பிரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம பிழைக்கவே முடியாது இந்த ஊரில் இன்னுமே எப்படி என்பதற்காகத்தான் அவசர அவசரமாக அவர்கள் அங்கே போக வேண்டியது. ஏன்னா அந்த டெட்லைனை அவர் போட்டுட்டார், போய் அந்த ஊரில், ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து அவங்கவுங்க மூதாதியர்களுடைய இடத்துக்கு போகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோசுவாவில் அந்த நாட்டை வந்து ஒவ்வொரு கோத்திரங்களுக்காக பிரித்து கொடுத்தாங்க யோசுவா. அப்போ வந்து யூதர்களுக்கு, யூதா மக்களுக்கு அவங்களுக்கு அந்த பெத்லஹேம் அதெல்லாம் கிடைச்ச இடம், அங்கே தான் தாவீது இருந்தார் நம்ம பெத்லஹேம்லன்னு பார்க்குறோம். இவங்க தாவீதின் வம்சத்தில் வந்து அவங்கவுங்க சொந்த ஊர் பெத்லஹேம். இப்போ நம்ம ஊரில் சில பேர்லாம் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நான் இது இங்கே தான் வேலை செய்வாங்க, ஆதார் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும், ரேஷன் கார்டெலாம் தமிழ், ஏன்னா அங்கே தான் அரிசி கொடுப்பாங்க, வசதி இருக்குது, எல்லாம் அப்படி. அந்த மாதிரி இவங்களுடைய நேட்டிவ் வந்து பெத்லஹேம், அங்கே தான் போய் ரிஜிஸ்ட்ரி இவங்க பண்ணணும். அதனால இவர்கள் அங்க போக வேண்டியதாக ஆய்விட்டது. பாருங்களேன், அந்த கால கெடுன்னுவாங்க, டெட்லைன், இதுதான், இதுக்கு மேல மிஞ்சி போனா உங்க குடியிருப்பு போயிடும். பெரிய கிரைசிஸ் வந்ததுனால, இன்னுமே நேரம் இல்லாததுனால தான் கட்டாயமாக அவர்கள் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் யோசிப்போம் மரியாவும் முடியாத சூழ்நிலையில பெத்லஹேமுக்கு அந்த குளிர்லியும் மலையிலையும் பார்க்காம 9 மாதம் கர்ப்பிணி. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா ஃப்ளைட்லேயா போனால் அங்கே கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு மேலே ஏறி போன இதில் நசரேத்துலேருந்து பெத்லஹேமுக்கு அந்த கல்லோ மண்ணோ இடி கிடின்னு பம்பி ரோடுன்னு வாங்க, அந்த மாதிரி 85 மைல் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. ஏன் இந்த கடைசி நேரத்தில் போகணும், நம்ம இங்கே வாழவே முடியாதுன்னு. இங்கே இந்த பகுதி நமக்கு என்ன காட்டுதுன்னா, அந்த பறக்க போகிற குழந்தையினுடைய மாட்சிமை நமக்கு காட்டுது. தீர்க்க தரிசனம் அவர் பெத்லஹேமில் தான் பிறப்பாருன்னு இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எங்கே கையை வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தையே ஆண்ட அந்த அகஸ்து ராயனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்க வைத்து கரெக்டாக அதை யூதருங்க அதை எதிர்ப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு அந்த யூதர்களுடைய எதிர்ப்புக்கு டைமுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த கட்டளை வந்து அந்த டிலேனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அவர் பண்ண திட்டங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த திட்டத்தில் என்னைக்கு மரியா அங்கே போகணுமோ என்னைக்கு குழந்தை பிறக்கணுமோ அந்த நேரத்தில் போய் கரெக்டாக டைமிங் ஸ்கெட்யூல் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு எக்ஸாக்டாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறேன். அது ஆச்சரியம் பாருங்களேன், என்ன ஒரு அதிசயம். இறையாண்மை நோக்கத்துக்காக அகஸ்துராயனுடைய பொறுமையற்ற கொடுமையான கட்டளையும் ஆட்டி படைச்சிருக்கிறார். இவர் அதையும் தன்னுடைய நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறார். சிச்சுவேஷன் டைமிங் எக்ஸாக்டாக, இல்லைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெட்லைன் கொடுத்துருந்தாருன்னா ஒரு வேளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போயிருக்கலாம். இல்லை முன்னாடி கொடுத்துருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி அங்கே போய் பிள்ளை பிறந்திருக்காது, முடிச்சுட்டு வேலை வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் தான் கொடுத்துருக்கார். அதை கொடுத்ததுனால அதிசயமாக இந்த மாட்சிமை பார்க்கணும். அதனுடைய நுணுக்கத்தை பராமரிப்பின் கட்டுப்பாடு எவ்வளோ பெரிய. இவர் அரசாங்கங்களை உயர்ந்த அரசாங்கத்தை அந்த உயர்ந்த மனிதனை சூழ்நிலைகளை மதத்தினுடைய எதிர்ப்பையே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் மாட்சிமையான தேவனை நாம் பார்க்கிறோம். அதாங்க இந்த சூழ்நிலை நமக்கு கொடுக்குது. சீதர் அகஸ்தன் சொல்லிக்கலாம், நான் உலகத்தின் இரட்சகன், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ராஜா, நான் தான் உலகத்தை ஆண்டவன் அப்படின்லாம். அவரையே ஆளுகிறவர் இவர். அவருடைய மாட்சிமையை பார்க்குறோம். இவர் தான் உண்மையான உலகத்தின், அவனா உலகத்தின் இரட்சகர். அவன் பேர் கூட இப்போ தெரியாது, நான் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி உண்மையான உலகத்தின் இரட்சகர் அவர் தாங்க. அவருடைய மாட்சிமை இறையாண்மை கட்டுப்பாடு பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். மைக்கா 5:3 நிறைவேற்றும்படிக்கு எப்ராத் என்னப்பட்ட பெத்லேமே, நீ யூதாவில் ஆயிரங்களில் சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுபுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் புறப்பட்டு வருவார். என்ன ஒரு மாட்சிமை. ஆகவே கிறிஸ்மஸுடைய முதல் காட்சியை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு அந்த மரியாவுடைய கற்பத்தில் பிறந்தவர் நித்தியமான மாட்சிமை நிறைந்த தேவகுமார். அவருடைய கட்டுப்பாடுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது. எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். வரலாற்றை அவர் தான் ஆட்டி படைக்கிறவர். உங்களுக்கு தெரியுமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டி படைச்சாருங்களே. இப்போ பிறந்து வந்து மரணத்தை பாதாளத்தை எல்லாம் ஜெயித்து வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்குன்னு போய் உட்கார்ந்தவர். அவருக்கு வெளியில் ஏதாவது நடக்க முடியுமா? இன்னும் கர்ப்பத்தில் இருந்தே இந்த மாதிரி ஆட்டி படைச்சாருன்னா இப்போ இருந்த சில பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, நீ கர்ப்பத்திலேயே இவ்வளோ உதைக்கிறியோ வெளியே வந்து நீ என்ன செய்வியோன்னு. கர்ப்பத்திலேயே இப்படி படைச்சாருன்னா அவருடைய மாட்சிமையை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் தாங்க வரலாறு எழுதுகிறவர், வரலாற்றின் கதாநாயகன். ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் படித்தார், இவர் தான் கவர்மெண்ட்டாக இருந்தார், இவர் தான் ஸ்டாராக இருந்தார்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும். த ஸ்டார் ஆஃப் த ஸ்டார்ஸ், கதாநாயகன், கதா உலகத்தின் கதாநாயகன் அவர் மட்டும்தான். எல்லாரையும் ஆட்டி படைச்சு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த தேவன் அவர் மட்டும்தான். என்ன ஒரு ஆறுதல் நமக்கு, வரப்போகிற வருஷத்தில் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கவலை நமக்கு. எலெக்ஷன் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், உலகம் நம்ம நாடு என்ன ஆகும்? இந்த கிறிஸ்மஸ் செய்தி யோசிச்சு பாருங்கள். என்ன உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மாட்சிமையான தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும். எல்லாரையும் அவர் யூஸ் பண்ணுறவர். இன்றைக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறவங்க, அவங்கள வச்சே அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றுறவர். அவர் என்ன ஒரு மாட்சிமையான தேவன். ஒரு பக்கம் மேஜஸ்டி, அவருடைய மேஜஸ்டி, இன்னொன்று அவருடைய தாழ்ச்சி. ஓ மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி, அவருடைய தாழ்ச்சியை பார்ப்போம். இவ்வளோ பெரிய கட்டுப்படுத்துகிறவர், இவ்வளோ ஆள்பவர். இந்த உலகத்திலேயே தன்னுடைய பெற்றோர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில், நான் எங்கேயாவது அம்பானி வீட்டில் பிறந்திருக்கக்கூடாதா, எங்கேயாவது பணக்கார வீட்டில் பிறந்திருக்கா, இவங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறேனே அப்படின்னு, அது வாங்கி தரல, இது வாங்கி தரலன்ற. ஆனால் தன் அப்பா அம்மாவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே உரிமை இருந்தது இவருக்கு மட்டும்தான். தன் பிறக்கிற இடத்த, பிறக்கிற சூழ்நிலையை ஆட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இவர் தான். என்னத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க, என்ன ஒரு அதிசயம். அவருடைய மீக்னஸ், அவருடைய தாழ்ச்சியை நாம் பார்க்குறோம். மேரி 9 மாதம் ப்ரெக்னென்ட், 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க, இப்போ தான் சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் நம்ம பரவாயில்லையாமா, ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இல்லைங்களா. நடந்தால் வலிக்கும், நின்னால் வலிக்கும், உக்காந்தால் வலிக்கும், படுத்தா வலிக்கும், மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, என்ன கஷ்டங்க. அந்த மாதிரி இருக்கிற 9 மாதம் பிரெக்னன்ட் நிலையில் 85 மைல் ஒரு தூக்கி தூக்கி வாரி போடுற கழுது மேலே உட்காந்து போயிருக்கிறீங்களா நீங்கள் யாராவது? குதிரை மேலே உட்காந்து போயிருக்கிறீங்களா? அப்படியே வயிறெல்லாம் எப்படி இருக்கும் இல்லைங்களா? கழுத மேலே உட்காந்துக்கிட்டு கல் மண்ணுன்னு, நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் போயிருப்பீங்க, தார் ரோட்டில், இந்த மாதிரி கல் மண்ணுன்ற ரோட்டில் எப்படிங்க வந்திருக்க முடியும்? யோசிச்சுப்பா, கொடுமையான பயணம், கொடுமையான பயணம். அந்த தாய் குடும்பத்தை விட்டு, உறவினர்களை விட்டு, எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்குது. நான் 14 வயசு தான், 14 வயசு கன்னிகை கர்ப்பம். யோசேப்புக்கு ஒரு 16 வயசு இருக்கலாம். அவர் கூட்டு வராரு, எவ்வளோ வழியோடு வரும்போது வந்து சேர்றாங்க. நீங்கள் வந்து சேரும்போது எங்கன்னா ஊருக்கு போய் அங்கே ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா தெரியல. நான் ஒரு வாட்டி 2 வாட்டி அனுபவிச்சிருக்கேன். பிளான் பண்ணாமல் போயிட்டு நம்ம தனியாக இருந்தோன்னா நம்ம எங்கன்னா படுத்துக்கலாம். அதோ குடும்பம், பிள்ளைகள், வைஃப்லாம் வச்சுக்கிட்டு ரூம் இல்லை. 10 மணி 12 மணிக்கு ரூம் இல்லை. ஓட்டல் ஓட்டலாக பார்க்குறோம், எல்லாம் ஃபுல்லு. என்ன பண்ணுவீங்க? ஏற்படுற திகிலும் கலக்கமும் எவ்வளோ இருக்கும். அந்த வராங்க ஊருக்கு, வந்து பார்த்து அந்த அம்மா வந்த வரும்போதே எனக்கு ரொம்ப வலிக்குது, புள்ள பிறந்துற மாதிரி தெரியுது, ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு வயிறை பிடிச்சிக்கிட்டு கத்துது. இவர் போய் தேடுறாரு, எங்கே எங்கே எங்கன்னு தேடுறாரு, எங்கேயுமே ரூம் இல்லை. சொந்தக்கார் உறவினர் எல்லாரையும் விட்டு யாரும் தெரியாத ஊரில் வந்து ரோட்டில் கத்திக்கிட்டு நிற்கிது கர்ப்ப பெண்ணு கழுதம் மேலே உட்காந்துக்கிட்டு. இவருக்கு முழிக்கிறாரு, எங்கே கூட்டு போகிறதுன்னு தெரில. என்ன திக்கற்ற நிலைமை! வயிற்றுக்குள்ளே இருக்கிறது தேவகுமாரன், அகஸ்துராயனே ஆட்டி படைக்கிறவன். அங்கே வயிற்றுல தடுவூர் தெருவுற ரோட்டில் நிற்கிறார், இடம் இல்லாமல். என்ன ஒரு காட்சி! அவர் தாழ்ச்சி அதிசயம் இல்லை. அதை பார்த்தே ஆச்சரியமாக இருக்கு. யா என்னங்க, யாருங்க இவர், எப்படி போய் ரோட்டில் நிற்கிறாரு? கர்ப்பத்தில் இருந்துக்கிட்டு என்ன ஒரு அதிசயம்! அவங்க அப்பா முழிச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. இந்த வசனம் பாருங்க, 7வது வசனத்தில், சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடினால். சிறிய வார்த்தை தான், எவ்வளோ கற்பனைகளை தூண்டுது, எவ்வளோ கற்பனைகள். அந்த காலத்தில் சத்திரம்னா சில சில கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும், இப்போ ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் அங்கே தான் ஃபுல்லு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கே. ரோமர் ராயருங்க எல்லாம் ஃபுல்லு 5-ஸ்டாருங்களும் அதுங்களும் காசுங்க பெரிய இறைச்சி கொட்டி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் ஃபுல்லு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, ரோமர் அரசாங்கம், அவங்க ரிஜிஸ்ட்ரார்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க இடத்த. இன்னும் பாப்புலேஷனாக குவியுது அந்த இடத்துல. எங்கே இருக்க முடியும்? ரூம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல், எங்கே போனாலும். கடைசியில் இந்த மாதிரி வியாகுலப்படும் போது என்ன ஆகுது? அவங்களுக்கு கிடைச்ச ஒரே இடம் கொட்டாய். ஆடு, மாடு, கழுதை, குதிரை, அவங்களுடைய யூரின், சாணி எல்லாம் இருக்கக்கூடிய நாத்தம் பிடிச்ச ஒரு இடம். மேரி அவங்க கூட்டு வந்து, புல் இருக்கும், பெட்டாக இருக்கும், புல் இருக்கும், அது மேலே ஒரு துணியை போட்டு ஜோசப் அதை மேரியை படுக்க வச்சு, ஒரு வேளை என்ன பண்ண முடியும்? 16 வயசு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, துடிக்குது கர்ப்ப வேதனையில், அந்த இதில் பயங்கரமாக இருக்கும். மேரியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வேளை அந்த உடம்பெல்லாம் சூடாகும் இல்லைங்களா, பச்சை தண்ணியை எடுத்து. டாக்டர்ஸ் இல்லை, ஒரு மருத்துவச்சி இல்லை, ஒரு நர்ஸ் இல்லை, உறவினர்கள் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தாய் கூட இருக்கணும்னு இருக்கும். தாயை விட்டு, நண்பர்களை விட்டு, உறவினர்களை விட்டு, ஒரு அந்நியன் கூட இல்லை, அடிப்படை தேவைகள் கூட இல்லையே. சுடுத்தன் யாருங்க வச்சு தருவாங்க? ஒரு ஒரு லைட்டு கூட இருக்காது. அங்கே இருட்டில் கதறிக்கிட்டு கத்துது, கர்ப்ப வேதனையில் கதறது. யோசேப்பு கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. மிகுந்த வேதனைப்பட்டு, பல மணி நேரம் ராத்திரியெல்லாம் வேதனைப்பட்டு, கடைசியில் முக்குது. வந்து உழுவுறாரு அந்த புல்லில் சாட்சாத் தேவகுமாரன், ஜீவாதிபதியுடைய ஜீவ குரல் அந்த ஆடு மாடு அங்கே கேட்குது. என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு அதிசய காட்சி! அங்கே வந்து உழுவந்த உடனே உலகத்தின் இரட்சகர், அந்த ஆடு மாடு கேட்ட உடனே நித்தியத்தின் தேவன், நித்தியத்தில் டைம்லலாம் அவர் இல்லை, டைமெல்லாம் அவருக்கு கிடையாது, நமக்கு தான் டைம். நித்தியத்தின் தேவன் டைமுக்குள்ளே நுழைஞ்சி வர, ஒரு இதில் சொன்ன மாதிரி அவருக்கு காண்டி உடம்பு இருந்துச்சுன்னா அந்த சராசரத்திலேயே உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு எறும்பு கூட இடம் இருக்காது. அவ்வளோ த இம்மென்ஸ் காட், அந்த சராசரத்தை கொல்ல முடியாத தேவன் வந்து ஒரு 2 kg குழந்தை, 2 அடி குழந்தை சைஸுக்குள்ளே தன்னை அடக்கிக்கிட்டு இறங்கி வரார். என்ன ஒரு அதிசய காட்சி, நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மேரி ஒருவேளை அந்த பிள்ளைய பார்த்து, அந்த பிள்ளைய டயர்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு, அந்த பிள்ளைய பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் மயக்கம் அடித்து விழுந்திருக்கோம், கண்ணில் தண்ணி வந்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினால். துணியில் சுற்றி, அது யூதர்களுடைய பழக்கம். ஸ்வாட்லிங் கிளாத்னுவாங்க, ஒரு துணி, ஒரு உள்ளு மாதிரி ஒரு துணி இருக்கும், அதை கெட்டியாக. இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றுவாங்க, கையை காலை சுற்றி அப்படி அவங்களே ஒரு மாதிரி சுற்றுவாங்க. அது ஏன்னா அது ஒரு வார்மாக இருக்கணும், இப்போ தான் கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்திருக்கு, அது வார்மாக இருக்கணும் என்பதற்காக. என்ன இதில் சொல்லப்படுதுன்னா, மேரி அந்த பிள்ளைய பார்த்து, அந்த பிள்ளை எல்லா நார்மல் பிள்ளை மாதிரி தான் பிறந்துச்சு, இந்த நெல்லாம் வரும்போது அப்படியே மூஞ்செல்லாம் பிரைட்டாக, இந்த கிரிப்பிலெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, பின்னாடி ஒரு வட்டமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் குழந்தை, நார்மல் குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுச்சு. அதை துணியை சுற்றி அந்த குழந்தைய ஒரு வேலை முத்து கொடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா, முதல்ல பிறந்த குழந்தை முத்தை கொடுத்து எங்கே வச்சுச்சோம், முன்னணியில. அப்படின்னா என்ன இங்கிலீஷில், தமிழில், தமிழில் பார்த்தீங்கன்னா மேஞ்சர்னு வருது, அது ஒரு பாரஃப்ரேஸ், மேஞ்சர் கிடையாது. ஃபீடிங் ட்ரா அப்படின்னா உணவு தொட்டி, ஒரு கழுதை மாடு ஆடு எல்லாம் சாப்பிடும் இல்லைங்களா, ஃபீடிங் ட்ரா, அது வாயிலேருந்து நக்கி நக்கி எல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடும், ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தாலாட்டு. அந்த தொட்டி, அந்த தொட்டியில் போட்டு அந்த தொட்டியை ஒரு வேலை தொடச்சி அதெல்லாம் நக்கி இருக்கும் ஜேர்ம்ஸு, அதான் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது, அந்த துணியை சுற்றிட்டு அந்த தொட்டியில் வைக்கிது அம்மா. வேதம் நமக்கு நேரடியாக ஒரு மாட்டு கொட்டாயில பிறந்தாருன்னு நமக்கு சொல்றது இல்லை, ஆனால் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான், ஏன் தொட்டினா அங்கே தான் அது இருக்கும், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம யூகம் பண்ணுறோம். ஒரு ஹாரிபிள் பிளேஸுங்க, மிகவும் நாத்தம் பிடிச்ச பிளேஸ், அதனால் கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் யாராவது மாட்டு கொட்டாய்க்கு போயிருக்கிறீங்களா? சில பேர் நமக்கெல்லாம் என்னன்னே தெரியாது தான், உண்மையா ரொம்ப பயங்கரமான இடம். ஆனால் நம்ம ஊர் மாட்டு கொட்டாய் மாதிரி இல்லை, நமக்கெல்லாம் வேறு மாதிரி. அங்கே அதுதான் பார்க்கிங் லாட்டு, ஊர்லேருந்து வந்த எல்லா கழுதைகளும் எல்லா ஆடுகளும் எல்லா மாடுகளும் எல்லாமே அங்கே தான் வந்து சாணி போடுறதும் மூத்திரமோ நாத்தமோ ஸ்மெல்லும், அதுவும் சீவேஜ் சிஸ்டம்லாம் இல்லை, அது போகிறதெல்லாம் அப்படியே போகிற மாதிரி இல்லை, அதெல்லாம் நாத்தம் பிடிச்ச காவாயும் அதுவும் இதுவும் அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லு ஜேர்ம்ஸும் இதுவும் அப்படி இடத்துல அவர் பிறந்தார். மாடி மோஸ்ட் ஹைஜீனிக் பிளேஸ். ஒரு பக்கம் அவருடைய மாட்சிமை பார்க்குறோம், அகஸ்து ராயனையே ஆட்டி படைச்சி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற ஓ மேஜஸ்டி, இன்னொரு பக்கம் அவருடைய மீக்னஸை பார்க்கப்பா, இந்த அளவுக்கா தாழ்ச்சி, இந்த கேடுற்றாரா. மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி, மேன் உட் அண்ட் டியட்டின்னு வரும் அந்த பாட்டில், இன் பர்ஃபெக்ட் ஹார்மனி, த மேன் ஹூஸ் காட், த லார்ட் ஆஃப் இட்டர்னிட்டி டுவெல்ஸ் இன் ஹியூமனிட்டி, நீல்ஸ் இன் ஹியூமிலிட்டி. ஓ வாட் அ மிஸ்டரி, என்ன ஒரு புதிர் இது, எப்படி இவ்வளோ பெரியவர் போய் எப்படி இவ்வளோ தாழ்ச்சிப்பட முடியும், யோசிச்சு பார்த்து நம்மளை அதிர வைக்க தான், வாயை ஆச்சரியமாக பார்க்க வைக்கிறது தான் ஒரு கிறிஸ்மஸ். ஓகே, இந்த புள்ள யார், இவருடைய மாட்சிமே பார்த்தோம், இவருடைய தாழ்ச்சியை பார்க்குறோம், இந்த புள்ள யார். இன்றைக்கி முஸ்லீம்ஸை கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்துஸை கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பேர் கிறிஸ்தவர்களை கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, உங்களை கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்லணும். இந்த பிள்ளைய பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா யாரங்க கேட்கணும், ஒரு தேவதூதனை கேட்கலாமா? அவங்கவுங்க, ஏன்னா மனுஷருங்க எல்லாருங்க பொய்யருங்கன்னு பைபிள் சொல்லுது, அவங்ககிட்ட அவங்க என்னத்தை போய் கேட்குறது, மனிதர்கள் எல்லாரும் பொய்யர்கள் அப்படின்னு அவங்க பேச்சு என்னத்தை கேட்குறது. இவரை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு தேவதூதனை கேட்போமே. நம்ம மரியாவுக்கு இந்த தேவதூதன் என்ன சொன்னார் இந்த பிள்ளைய பற்றி, அதை பார்ப்போமா. அந்த லூக்கா 1:31 நீங்கள் படிங்களா, 31, 32, 33 இந்த பிள்ளைய பற்றி 4 காரியங்கள் சொல்லப்படுறத பார்க்கலாங்க.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான்.
இந்த பிள்ளை வந்து தன்னுடைய தான் யாரு, தான் என்ன செய்ய போறார் என்பதை எல்லாம் உள்ளடக்கிய விதத்தில் தேவதூஜன் பாஷை யோசிச்சு பாருங்க. அவர் நம்மள மாதிரி யோசிக்காம பேசுவார், அவர் சொன்னது இது, தான் யாரு, தான் என்னத்தை செய்ய போறாருன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உள்ளடக்கிய விதத்துல 4 காரியங்கள் அந்த பிள்ளைய பத்தி அவர் சொல்லுகிறார். அவருடைய மீட்பின் பணியை, தன்னுடைய மனித பேர் இவர் இயேசு, அவருடைய மகிமையான வாழ்க்கையை பற்றி, அவர் பெரியவராக இருப்பார், அவருடைய ஆள் தத்துவம் உன்னதமானவருடைய குமாரனாக இருப்பார், அவருடைய உயிர்த்தெழுதலும் வானத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு மீண்டுமாக ராஜாதி ராஜனாக சகலத்தையும் ஆள்வதை வந்து தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றும் ஆட்சி செய்வார். எல்லாத்தையும் உள்ளடக்கி அவர் நீதியான வாழ்க்கை, அவருடைய ரட்சிக்கும் மரணம், அவருடைய மகிமையான ஆட்சி எல்லாத்தையும் உள்ளடக்கியவதில் ஒன்றா வேகமாக பார்ப்போம். முதலாவது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவா, யெசுவா. ஹீப்ருல யெசுவா அப்படின்னா என்ன, யெகோவா ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம், ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய பாவங்களை இருந்து அவர் ரட்சிக்க வந்தவர். முழு புதிய ஏற்பாடு 4 சுவிசேஷத்தையும் நிருபங்களையும் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, பிரதான பணி என்ன, பவுல் சொல்றாரு சுருக்கமாக, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்குள் வந்தார், அதில் பிரதான பாவி நான் தான். அந்த வேலை எப்படிங்க அவர் ரட்சிக்கிறார், யார் இவர்? முதலாவது அந்த அவருடைய பிறப்பே நமக்கு காட்டுது, ஒரு ஒரு அடமொழியாக, ஒரு படமாக அவர் எதற்கு வந்தார், எப்படி அவர் ரட்சிப்பார்னு யோசிச்சு பாருங்க. நித்திய பரிசுத்த மாசில்லாத தேவகுமார், யார் அவர், அவர் எங்கே பிறந்திருக்கிறார் பாருங்களேன். பிள்ளைங்க பிறந்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும்னு வாங்க, உங்களுக்கு பிள்ளை பிறந்தா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்டெரிலைஸ்டு ரூமில் வைப்பாங்க, அந்நியர்கள் எல்லாம் போய் கண்டபடி தொடக்கூடாது, முத்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் பிள்ளைகளுக்கு. இப்போ தான் ரொம்ப புது என்விரான்மெண்ட்டில் வந்திருக்கு, இன்க்யூபேட்டரில் வைப்பாங்க. இன்க்யூபேட்டரில் எதுக்கு வைக்கிறது, அதனோட டெம்பரேச்சர் எல்லாம் பேலன்ஸ் ஆகி சின்ன மைக்ரோ பயாலஜிக்கல் ஜெர்ம்ஸ் வந்துவாங்க, அது கூட அதனோட பேலன்ஸ் ஒழுங்காக இருக்கணும்னு இன்க்யூபேட்டரில் வைப்பாங்க. இந்த பிள்ளையை யோசிச்சு பாருங்க. மாட்டு கொட்டாய், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அநேக பேருக்கு தெரியவும் தெரியாது, அந்த இடம் விட வாந்தி வர வைக்கக்கூடிய அழுக்கான ஸ்மெல்லிங் நாத்தம் பிடிச்ச இடம், மூத்திரமும் சாணியும் ஜெர்ம்ஸும் பாக்டீரியாவும் அந்த சாக்கடையும் ஓடுற சாக்கடை, எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை அந்த இடத்துல. அதுவும் மக்கள் குவிஞ்சிருக்கிற இடம், பெத்லகேம் சின்ன ஊர் தான், குவிஞ்சிருக்கு இடமே இல்லை, எல்லா விதமான மக்களும், வயதானவங்க வியாதியானவங்க நாளைக்கு செத்துடுறவங்க கூட அங்கே குடியிருப்பு போயிடமேனு வந்திருப்பாங்க, சிட்டிசன்ஷிப்புக்காக வந்திருக்கணும்னு, வியாதியானவங்க இரும்புறவங்க கேன்சர் எல்லா விதமான வியாதி ஆளுங்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த இரும்பிக்கிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிற மிகவும் நாம் அழுக்கான இடம், கற்பனை பண்ணக்கூடிய இடம், அதை விட வேற இல்லைங்க, நாத்தம் பிடிச்ச இடம், மனுஷருங்க ஒரு பக்கம், இந்த மிருகங்க ஒரு பக்கம். ஏங்க அந்த இடத்துல பிறந்தார், நான் நைட்டு யோசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன் பிறந்தாருன்னு எனக்கு மனசாட்சியில் தோணுன்னு. முரளி உன் மனசாட்சியை கேட்டுப்பார், ஏன் பிறந்தார், உயிர்தயத்தை கேட்டுப்பார், அங்கே ஏன் பிறந்தாருன்னு. இந்த உலகத்திலேயே நாத்தம் பிடிச்ச கேவலமான அசிங்கமான சாக்கடையிலையா உயிர்தயம், எத்தனை இச்சைகள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை நாத்தங்கள், எத்தனை எண்ணங்கள், கேவலமான இருதயத்தை நீ வச்சிருக்கிற, உன் இருதயத்தை விட ஒரு மாட்டுக்கொட்டாய் அசிங்கமான இடம் உலகத்தில் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சீர்கேடுல அழிஞ்சு போன உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற மக்களுடைய உலகத்தில் அவர் பிறந்ததுக்கு அடையாளங்க அது. இந்த அடையாளம் ஒரு படம், இந்த கீழ்த்தரமான கேவலமான சீர்கெட்ட பாவிகள், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பாவிகள் நிறைஞ்சு இந்த உலகத்துக்குள்ள அவர் வந்ததுன்னுடைய அடையாளம். கடவுளுடைய பார்வையில் நமக்கு வேண்டாம் அந்த மாட்டுக்கொட்டை அசிங்கமாக இருக்கலாம், அங்கே நாத்தம் பிடிச்ச இடமா இருக்கலாம், அங்கே மூக்க போய்க்க மூடிக்கலான்னு இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு இந்த உலகத்தை பாவிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தை விட நாத்தம் கேவலம் அசிங்கம் ஒரு மூக்குக்கு ஒம்பாத ஒரு காரியம் என்னங்க இருக்க முடியும், எல்லாம் பாவிகள் தான். நோவா காலத்தில் பார்த்து அவனால் ஒம்ப கூட முடியாமல் எல்லாரையும் தண்ணியில் போட்டு முக்கிட்டார், தாங்கவே முடியலை நாத்தம் பிடிச்ச உலகம். அந்த மிருகங்களுடைய நாத்தம்னு பார்க்குறோம், கடவுளுக்கு மிகவும் நாரக்கூடியது வந்து பாவிகளுடைய நாத்தம் தான், அவருக்கு ஒம்பவே ஒம்பாது. பரிசுத்த தேவன் அவருடைய அவருடைய கிருபையின் எல்லையை உயரத்தை ஐஸ்வர்யத்தை பாருங்களேன். பரிசுத்த தேவன் இம்மட்டும் தன்னை தாழ்த்தி இந்த அசிங்க நாத்தம் பிடிச்ச ஸ்லம்மு காவா நிறைஞ்ச உலகத்துக்குள்ளே தான் வந்தாருங்க, அதை ஒரு படமாக காட்டும்படிக்கு. எவ்வளோ ஒரு ஒத்து போகிற ஒரு படம், வேறு எங்கே பிறக்கணும் அவர், நம்ம பேலஸ் தான் நம்ம உலகம், நம்ம இருதயத்தை கேட்டு பாருங்களேன், அவ்வளோ உலகவா, அவ்வளோ ஒழுங்கா நம்ம இருதயம், மாட்டுக்கொட்டையை விட கேவலம் இல்லை, யோசிச்சு பாருங்க. நம்ம இருதயங்கள் வாதை அறிஞ்சவங்க நமக்கு தெரியும், அதுக்கு தான் அங்கே பிறந்தார் அவர், அது ஒரு படமாக. தன்னை தாழ்த்தினாரே, எப்படி அவர் ரட்சிக்க போறாரு, மரியா செஞ்ச ஒரு பணியில் அவருடைய ரட்சிப்பின் பணியை நமக்கு எடுத்துக்காட்டுது. தன் அந்த கந்த துணி, அந்த ஸ்வாட்லிங் க்ளோத், ஒரு அப்சார்பண்ட், அது அப்சார்பண்ட்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அது உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு துணி, அது உள்ளு மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜேர்ம்ஸ் எல்லாத்தையும் அது உறிஞ்சி அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல காற்றுல பறக்கிற அந்த புல்லுடைய தூளுங்க, அங்கே மக்கள் இரும்புற இரும்புங்க, ஜேர்ம்ஸு, அந்த சாணியுடைய தூளுங்க, அந்த நெருப்பு, நைட்டில் குளிர் காயத்துக்கு போட்டிருக்கிற நெருப்பு, அந்த தூளுங்கெல்லாம் பறக்குது, இரும்புறதெல்லாம் பறக்குது, ஜேர்ம்ஸ் எல்லாம் பறக்குது, எல்லாத்தையும் அது உறிஞ்சி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த துணியை எடுத்து அவரை சுற்றி அந்த எந்த இடத்துல அந்த மாடு சாப்பிட்ற ஃபுல்லு ஜேர்ம்ஸான அந்த கழுதையும் மாடோ நக்கி இருக்கிற அந்த தொட்டியில் போட்டாலே என்ன அந்த காட்சி. இந்த தேவன் இந்த நாத்தம் பிடிச்ச உலகத்துக்கு வந்தது மாத்திரம் இல்லை, தான் சிலுவையில் போய் தொங்கும் போது பிதா என்ன பண்ணார், உங்களையும் என்னையும் தாங்க முடியாத உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அவர் அந்த பாவம் சுத்திரலையா, சுத்திட்டு நமக்கு மேலே வரவேண்டிய தோவ கோபாக்கினி அவர் மேலே ஊற்றி 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 என் தேவனேன்னு கதறளவுக்கு சிலுவையில் அவர் வாதிக்க வைக்கலையா. அப்படித்தான் நம்மளை காப்பாற்ற வந்ததற்கு ஒரு படமாக அவருடைய பிறப்பு இங்கே இருக்கிறது. இப்படித்தான் ஏன் இவர் இயேசு, இவர் எப்படி நம்மளை காப்பாற்ற போகிறாரு, உன்னத தேவன் எவ்வளோ நாத்தம் பிடிச்ச இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த நாத்தத்தையெல்லாம் தன்மேல் போத்திக்கிற மாதிரி அந்த துணி கந்தையில் படுத்துக்கிட்டு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்தளவுக்காய் தன்னை தாழ்த்தி வந்தாரு. உங்கள் இருதயத்தை பாருங்கள், என் இருதயத்தை பாருங்கள், மாட்டு கொட்டாய் தானங்க. ஓ அவருடைய தாழ்ச்சி, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் ஒரு உருவகம் மாதிரி, உருவகம் மாதிரி அவருடைய பிறப்பு நமக்கு முன்பதாக இங்கே இருக்கு, அவருடைய தாழ்ச்சியை பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவர் இயேசு மக்களை ரட்சிக்க வந்தவர் மாத்திரம் இல்லை, அவர் பற்றி என்ன சொல்லுது, அவர் பெரியவராயிருப்பார், பெரியவர், கிரேட், ஹி வில் பி கிரேட். நம்ம எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ஓ சாப்பாடு ரொம்ப கிரேட், நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க, எல்லாருக்கும் யூஸ் பண்ண அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியுறது இல்லை. இன்ஸ்டாகிராமில் எவனையாவது பார்த்தா கிரேட் கிரேட் இஸ் கிரேட் அப்படின்றோம். புகழ்பெற்ற சிறந்தவர் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் தாங்க கிரேட், அவன் உடம்பை பார்த்து இவனை பார்த்து அந்த பாவியை பார்த்து கிரேட் கேட்டுன்றோம், நாத்தம் பிடிச்ச பாவிங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒருத்தனும் கிரேட் கிடையாதுங்க, யாருமே கிரேட் கிடையாது இந்த உலகத்தில், கிரேட்னா அவர் ஒண்டி தான். யோசிச்சு பாருங்க அவருடைய கிரேட்னஸை யோசிச்சு பாருங்க, வர மனித வரலாற்றில் அழிக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தின ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் அங்க கிரேட்டு, வரலாற்று அறிஞர் ஒருத்தர் சொல்லுகிறாரு, நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்து ₹1 பணமும் இல்லாமல், ஒரு ஆயுதம் இல்லாமல், அலெக்சாண்டரை விட, சீசரை விட, மொஹமதை விட, நெப்போலியனோட அதிகமான கோடிக்கணக்கான மக்களை ஆட்கொண்டார். ₹1 பணம் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் இந்நாள் வரைக்கும் தன்னுடைய அடிமைகளாக ஆட்கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர் யார் இருக்கிறாங்க, ஒரு லைன் அவர் எழுதலை. உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி புக்ஸு, எத்தனை கோடி பிரசங்கங்கள், எத்தனை கோடி பாடல்களை எழுத வச்சிருக்கிறவர் அவர், அவரை மாதிரி யாருங்க இருக்காங்க, கிரேட்னு அவர் தானுங்க கிரேட். யோசிச்சு பாருங்க, அவர் பிறந்த விதம் கிரேட், அவர் வாழ்ந்த விதம் கிரேட், அவர் இறந்த விதம் கிரேட், அவர் உயிர் தெளிந்த விதம் கிரேட். அவரை மாதிரி யாராவது ஒருத்தர் கிட்ட கொண்டு வாங்க, அவனால் கிட்ட கூட வர முடியுமா, அவர் தூசு கூட வர முடியுமா, கிரேட்னா அவர் ஒண்டி தான். எல்லா மனுஷர்களுக்கும் ரெண்டு முகம், காவி மாதிரி யோகி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த உலகத்தில் யோகி அவர் மண்டல் தான், எவனாவது யோகி இருக்கானா அவருக்கு முன்னாடி காவியை போட்டுக்கிட்டு உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம், இதான் மனுஷ ஜாதிய. ஆனால் அவருக்கு இருந்தது ஒரே முகம்தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நம்ம எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பாவத்தையும் செய்யாதவர். நான் சொன்னேன், நமக்கெல்லாம் சோதனை வர்ற வரைக்கும் நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் தான் இல்லைங்களா, இப்போ சோதனை வர வரைக்கும் நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், ஆனால் எல்லா விதத்துலேயும் சோதிக்கப்பட்டு, பிசாசு சொல்லிச்சு இந்த உலகத்தையே கொடுக்குற உனக்கு, எல்லா விதத்துலேயும் சோதிக்கப்பட்டும் ஒரு பாவம் செய்யாத ஒரு கிரேட் அவர் ஒண்டி தாங்க, அவர் ஒண்டி தான். தன் குடும்பத்தார் சொன்னாங்க அவர் ரொம்ப கிரேட்டுங்க, அவர் ஒரு குற்றமும் பார்க்கல, தன்னோடு இருந்த சீஷருங்க தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் குற்றம் இல்லை. அந்த ஜட்ஜ் தேடுறான், ஏதாவது குற்றம் கிடைக்க முடியல, ஒன்றும் யூதர்னால கண்டுபிடிக்க முடியல, ரோமர்னால கண்டுபிடிக்க முடியல, வரலாறுனால கண்டுபிடிக்க முடியல. ஏன்? எதுவுமே இல்லை, அவரில் ஒரு குற்றமும் இல்லைங்க. யாராவது ஒருத்தனை காட்ட முடியுமா மனித வரலாற்றில்? ஒரு குற்றம் கண்டுபிடிக்காது. கிரேட் மேன், இவர் ஒண்டி தாங்க கிரேட். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசின வார்த்தைகள் கிரேட் இல்லையா? ஒப்பு உயர்வில்லாத வார்த்தைகள், மனிதனை அதிர வைக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த போலீஸ் எல்லாம் போய் அவரை பிடிச்சிட்டு வரலான்னு போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு போகிறாங்க, அவங்களே அரெஸ்ட் ஆகி வந்து நிற்கிறாங்க. இந்த மனுஷன் மாதிரி ஒருவனும் பேசினது இல்லையான்னு வாய் பொழந்துக்கிட்டு முதிப்பிலிங்கி போய் நிற்கிறாங்க. ஒரு வார்த்தைகள் கிரேட் இல்லை. என்ன, அவர் சத்துருக்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் வாயில் ஏதாவது தப்பான வார்த்தைகளை வர வைக்கலான்னு பார்த்தாங்க. துண்டகானன் துணியகானன் அவர் ஞானத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, பேசவே முடியல. வெறும் மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் என்னங்க, நீங்கள் நான் பேசுறது என்ன, வெறும் சத்தம் தான், என்ன பேசிடுறோம். அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை, மனசை, இருதயத்தை ஊடுருவி, அவன் மனசாட்சியை ஊடுருவி, அவன் உள்ளார்ந்த ஆத்மாவை தொட்டு மனுஷனையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தைகள் அவர்கிட்ட தாங்க இருக்குது. வேறு யார் அப்படிங்க பேசியிருக்கிறாங்க? இந்துவில் யாராவது ஒருத்தர் அவர் பைபிளை எடுத்து படிச்சுட்டுமே, நம்ம சர்ச்சில் இங்கிலீஷ் சர்வீஸில் ஒரு பொண்ணு வர, அவன் வெறும் பைபிளை படித்தாக மாறிட்டான். ஏன், அவர் வார்த்தைகளை படித்தா மாறிடுவாங்க. அவர் வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது, இன்றைக்கும் இருக்கே. வேசிகளை புனித பெண்களாக மாற்றினது அவருடைய வார்த்தைகள், கொலகாரங்களை திருடர்களாக பக்திமான்களாக மாற்றினது அவருடைய வார்த்தைகள். கிரேட், வார்த்தையில் கிரேட், வாழ்க்கையில் கிரேட். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நானே அப்படின்னு சொன்னவருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. யாராவது இருக்கிறாங்களா அவரை மாதிரி கிரேட்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் வேதத்தை அழிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம், அவர் வார்த்தையை அழிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் அவனுங்க அழிஞ்சு போனாங்க. அவர் வார்த்தை இன்றைக்கும் நிற்கிது பாருங்கள், ராக் ஆஃப் ஏஜஸ், கல்வெட்டாக. யார் அதை அழிக்க முடியும்? உலகத்திலேயே மிகவும், வரலாற்றிலேயே மிகவும் மொழிபெயர்க்கப்பட்ட அது அவருடைய வார்த்தைகள் தான். மிகவும் படிக்கப்படுறது, மிகவும் பிரிண்ட் பண்ண பண்ணுறது, மிகவும் விற்கப்படுறது, மிகவும் உலகத்தில் பிரபலமானது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வேதம் தான். அதை படித்தவன் நார்மலாக இருக்க மாட்டான். அவருடைய கிரியைகள் கிரேட். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்கூடா காக்கிற கள்ள தீர்க்கதரிசிங் மாதிரி இல்லை அவர் செஞ்ச அற்புதங்கள், ஆயிரக்கணக்கான கண்ணால் கண்ட சாட்சிங்க. என்ன ஒரு வேலைகள், என்ன ஒரு பணி அவருக்கு! எல்லா வியாதிகள் மேலே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் காணிப்பில்லையா? ஒரு வியாதி அந்த ஊர்லேயே வியாதி இல்லாமல் பண்ணிட்டாரே, ஒரு வியாதி இல்லை ஊர்லயே வியாதி இல்லாம பண்ணிட்டார். இயற்கையின் மேல தனக்கு அதிகாரம், கடலை அதட்டுறாரு, அவர் பேச்ச கேட்குது, சாப்பாடு உருவாக்குறாரு, படைப்பின் மேல தனக்கு அதிகாரம், பிசாசுக்கு மேல அதிகாரம், மிரண்டு ஓடுது எல்லாம் பிசாசுங்க அவருக்கு முன்னாடி. மரணத்தின் மேல அவனுக்கு அதிகாரம். மரணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிக்கிறோம், எங்க அப்பா அம்மா இறக்கும் போது நான் இப்படி ஏன்னு என்னத்தை பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும் சாவுக்கு முன்னாடி? அவர் வேற ரூம்ல இருக்கிற மாதிரி, லாசரஸ் வெளியவா அப்படின்னு பெட்ரூம்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு, சத்தம் எந்திரிச்சு வரான். என்னங்க அவர் பவர், எவ்வளோ கிரேட்டுங்க அவரு! யோசிச்சு பாருங்களேன், என்ன கிரேட்! அவர் மட்டும்தான் மரணத்தை ஜெயித்தவர். யாராவது இருக்கிறாங்களா? கூப்பிடுங்க எந்த கடவுளையாவது, எந்த யாராவது. கிரேட், மரணத்தை ஜெயித்தவர். அவர் கிரேட் இல்லை, இந்த தெய்வத்துடன் சொன்ன மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், அந்த தேவதூதனை நம்ப போறீங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் சொல்ற கிரேட்டை நம்ப போறீங்களா? முட்டாள்களை ஆக போறீங்களா? இந்த உலகத்திலேயே ஒப்பில்லாத வரலாற்றிலேயே கிரேட்டஸ்ட் தான் அவர், ஒண்டி தான் அவர், ஒண்டி தான். ஒப்பு உயர்வு இல்லாத வரலாற்று நபருங்க, அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டின்னு வாங்க, சிறந்த ஆள் தத்துவம் உள்ளவர் அவர், ஒண்டி தான். அதனால தான் உலக கேலண்டரையே பிரிச்சு அவனுக்கு யாராவது இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு மின், என்ன கிரேட்டுங்க அவரு, கிரேட். அவருடைய மரணம், இயேசுன்ற நாமத்தில் அவர் எப்படி ரட்சிப்பார், மரணத்தை ரட்சிக்கிற மரணத்தை பற்றி பேசுது. அவர் கிரேட், அவர் பெரியவர் என்றது அவர் வாழ்க்கையை பற்றி பேசுது. அவர் ஆள் தத்துவத்தை பற்றி பாருங்களேன். அந்த ஏஞ்சல் வேற என்ன சொல்றாரு? உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை, எல் எலியோன், உயர்ந்தவர். அவரை விட மேலே இல்லை, அவரை விட இறையாண்மை உள்ளவங்க, அவரை விட வல்லமை உள்ளவங்க வேற யாரும் இல்லை. அதான் கடவுளுக்கு பேர், த மோஸ்ட் ஹை காட், தேவர்களுக்கெல்லாம் தேவன் கடவுளுக்கு பேர். அவருடைய குமாரன் இவர். குமாரன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒப்பானவர், அவருடைய சாரமெல்லாம் இவருக்குள்ள இருக்குதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரியவருங்க, உன்னதமான அவருடைய ஆள் தத்துவம் யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரன், நானும் என் பிதாவும் ஒன்று, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் சொன்னவராச்சே. காஸ்பிள்ஸ் எல்லாம் என்ன படிக்கிறோம், பைபிள் புதிய ஏற்பாடில் என்ன படிக்கிறோம், கடவுளை பார்க்குறோங்க. அவர் திரும்புறது, கடவுள் பேசுறது, கடவுள் கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய கிரியை, கடவுளை தான் அங்கே பார்க்குறோம். கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களையும் பார்க்குறோங்களே புதிய ஏற்பாடில். யாரோ ஒருத்தர் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாங்களாம், ஒரு கிறிஸ்தவன், ஐயா நீங்கள் மனுஷன் காண்டி கடவுளாக வந்தால் நீங்கள் என்னங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, பட்டியலை போட்டு கொடுங்க, எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க மனுஷன் கடவுளாக வந்தானா. அவர் அந்த ஞானி ஒரு பட்டியலை கொடுத்தாராம். முதலாவது அவர் வரும்போதே அதிசயமாக வரணும், எல்லார் மாதிரி வரக்கூடாது, அற்புதமாக வரணும். ஓகே, இயேசு அப்படி தாங்க வந்தார், கன்னிக்கு பிறந்து வந்தார். ரெண்டாவது என்ன சொல்லுங்கள், அவர் கடவுளாக இருந்தார்னா அவர் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எந்த தப்போ, எல்லா பாவிகள் தான், எல்லாம் நாடகம் போடுறவங்க தான், இவர் நாடகம் போடாது சுத்தமாக இருக்கணும். இயேசு அப்படிப்பட்டவருங்க. இன்னொன்று அவர் சொன்னாராம், கடவுளாக வந்தார்னா அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் தெய்வீக வார்த்தைகளாக இருக்கணும், மனுஷங்க வார்த்தைகள் மாதிரியே இருக்கக்கூடாது, தெய்வீகம், மிக சுத்தமான, மிக அற்புதமான, எல்லா உலக ரகசியங்களை பேசுகிற மாதிரி பேசணும் அதிகாரமாக. ஐயா இயேசு அப்படி தாங்க பேசினார். இன்னொன்று நான் சொல்லவா, இன்னொன்றுனா அவர் செய்கிற அசாதாரணமான அற்புதங்கள் செய்யணும், யாரோ செய்யக்கூடாத அற்புதங்கள் இயேசு அதாங்க செஞ்சார். இன்னும் வேற என்னங்க செய்யணும், அவர் மனுஷனாக வந்தார்னா வரலாற்றில் அழிக்க முடியாத பாதிப்பை, எத்தனையோ மனுஷன் அதை அழிக்கலாம், வரலாற்றை மாற்றலாம், அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு வரானுங்க, நம்ம ஊர்லேயும் வரலாற்றெல்லாம் மாற்றிக்கிட்டு வரானுங்க அவங்களுக்கு சாதகமாக, ஆனால் வரலாற்றில் அழிக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்திட்டு போகணும். இயேசு அதை தாங்க செஞ்சுட்டு போனார். கடைசியில் அவர் சொன்னாரா, அவர் வந்தார்னா எல்லாம் செத்து செத்து போயிட்டுருக்குறோம், இவர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கணும், மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்கணும். அப்படின்னா இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுதாருங்க. கடைசியில் அவர் பட்டியலெலாம் டிக் டிக் டிக்னு போட்டுட்டு அவர் கொடுத்தாரா, கடவுள் மனுஷனாக வந்தால் அது இயேசுவாக தாங்க இருக்க முடியும் இல்லைங்களா. ரெண்டுங்க வேணும், நீங்களே கேட்டு பாருங்க, கடவுள் மனுஷனாக வந்தால் எப்படிங்க இருக்கணும்னு விரும்புகிறீங்க. எல்லாத்தையும் ஒரே தேவகுமாரனாக பிறந்தவர் அவர் மட்டும்தாங்க கடவுள், உன்னதமானவருடைய தேவகுமாரன். அவருடைய பேரில் அவருடைய பணியை பார்க்குறோம், பாவிகளை ரட்சிக்கிறார் இயேசு, அவர் கிரேட்டான வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்க்குறோம், அவருடைய அடையாளம் தேவகுமாரனாக பார்க்குறோம். இதெல்லாம் கேட்டு பாஸ்டர் அதெல்லாம் ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நான் என்ன செய்வது, இவ்வளோ அநியாயங்கள் நடக்குதே இந்த அரசாங்கம், இயேசு என்ன செய்கிறார், அது நடக்குது, இந்த நடக்குது, இந்த குரூப் நடக்குது, என்ன எல்லாம் தப்பாக போதே, நான் இப்போ என்ன பண்ணுறது. ஹிந்தியில் சொல்லுவாங்க, டெரோ அபி பிக்சர் பாக்கி ஹே அப்படின்வாங்க, இருங்க இன்னும் படம் முடியல, நிறைய பிரச்சனை நமக்கு என்னன்னா இதோடு முடிஞ்சிச்சின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அவ்வளோதாங்க இயேசு வந்து செத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டார் முடிஞ்சிச்சின்னு இல்லை. ப்ராப்ளம் நிறைய பேர் இயேசுவை இன்றைக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கு, இன்றைக்கும் சந்தேகங்கள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கதை முடிஞ்சிச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏன் கதை முடிக்கல, இன்னும் இருக்குது பிக்சர் இல்லைங்களா, இன்னும் இருக்குது. அவர் நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து மரித்து தேவகுமாரனாக நிரூபித்து பரலோகத்துக்கு போனது மாத்திரம் இல்லை, இன்னும் பிக்சர் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காதனால தான் வாழ்க்கையில் எல்லா குழப்பமும் கேள்விகளும். நீங்கள் ரோமன் கத்தோலிக் சர்ச்சிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிலுவையில் இயேசுவை இன்னும் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா. ஏன்னா அந்த சிலுவையிலேருந்து இயேசுவை எடுத்துட்டோன்னா அவங்க மதமே போயிடுச்சு, அதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலுவையில் இயேசுவை இன்னும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அறிக்கையிடாத கேத்தலிக்ஸ் தான், நீங்கள் இன்னும் இயேசுவை சிலுவையை பற்றியே நினச்சிக்கிட்டு இயேசு சிலுவையில் தான் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லை, அவர் வந்துட்டார், ப்ராட்டிஸ்டண்ட்டாக மாறணும். ப்ராட்டிஸ்டன்ட்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கு நேர் விரோதமாக அவங்களும் சிலுவையில் வச்சாங்க, எல்லாம் காலி சிலுவை, எதுலேயுமே இயேசு இருக்கக்கூடாது, காலி சிலுவை. அவர் சிலுவையில் இல்லையா, இறங்கி பரலோகத்துக்கு போய் ராஜாதி ராஜனாக உயர்த்தப்பட்டிருக்கிறார், அதை காட்டும்படி காலி சிலுவை. நீங்கள் ப்ராட்டிஸ்டண்ட்டாக நிறைய பேர் சொல்லாத கேத்தலிக்ஸ், அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்குது, என்ன அது எதுக்கு, இது எதுக்கு, இது எதுக்குன்னு. அவர் வெறும் சிலுவையில் மரித்தது மாத்திரம் இல்லை, மரித்து உயிர்த்து மரலோகத்துக்கு ஏறெடுத்து கொல்லப்பட்டு பிலிப்பியர் 1:2-9 சொல்லப்படுது, அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். கதை சிலுவையோடு முடியல, கதை சபையோடு முடியல, சபை அவர் எல்லாரையும் ரட்சித்து சேர்க்கிறதோடு முடியல, ஏன் பாடுபடுறாங்க, ஏன் பாடுபடுறாங்கன்னா இன்னும் பிக்சர் முடியலப்பா, பிக்சர் அபி பாக்கி ஹே. அந்த தேவதூதன் சொல்றாரு பாருங்க, முழு பிக்சர் என்ன சொல்றாரு, 32வது வசனம் 33 படிங்களா.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான்.
கதை முடியல, தேவதூதன் எங்க முடிக்கிறாரோ அங்கதான் நம்ம முடிக்கணும். நம்ம நடுவில் முடிச்சுட்டு நம்ம புலம்பிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? தேவதூதன் இன்னும் முடிக்கலையா, அவர் இன்னும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. அது இன்னும் முடியலையே. தாவீதுடைய அரசாங்கம், தாவீது எப்படி ஆண்டாரு? ஃபர்ஸ்ட் வந்து எப்ரோனை, எருசலேம் எல்லாம் எப்ரோனை பிடிச்சாரு. அங்கே பிடிச்சி அது அதைத்தான் யூதா கோத்திரத்தை பிடிச்சாரு. பிடிச்சி அங்கே ராஜாவாயிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு, ஒரு செய்தி அனுப்பினார், சமாதான செய்தி. நான் எல்லாம் ராஜாவாக போகிறேன், எனக்கு என்ன, எனக்கு என்ன ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் வந்து உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி, போர் வர்றதுக்கு முன்னாடி நான் அனுப்பினேன். அந்த மாதிரி தான் இவர் தேவாவீதின் ராஜ்யத்தை பிடிக்கிற, சிங்காசனத்தை பிடிச்சவர், கண்ட்ரோல் ரூம் பரலோகத்தின் எருசலேமை பிடிச்சி அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு எல்லா உலகத்துக்கும் கோத்திரங்களுக்கும் செய்தி அனுப்புகிறார், அவருடைய சமாதான செய்தி அனுப்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த செய்தி வந்திருக்கு. இயேசுவை இன்னும் நம்பாம இந்த அரசாங்கத்தை பார்த்து, அவன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை பார்த்து, அவனை நம்பிக்கிட்டு இவனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, நசுக்க வருவார் அவர். அவர் ஒண்டி தான் கிரேட். உங்கள் பாவ இருதயத்தை உணராமல், உங்கள் சீர்கேடை உணராமல் உலகத்து பின்னாடி ஓடுறீங்களா, வரப்போகிறார் அவர். அவர்கிட்ட வாங்காதீங்க. இன்னைக்கு சமாதான செய்தி அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ராஜா, அந்த உயர்ந்த ராஜா உங்ககிட்ட பேசுகிறாரு. எனக்கு நான் தான் ராஜாதி ராஜன், அகஸ்துராயனே அன்னைக்கு ஆண்ட, இன்னைக்கு எல்லா ராயன்களும் ஆளுகிற ராஜா நான் தான். என் சமாதான செய்தியை கேட்டு என்னை ராஜாவாக ஏற்றுக்கோ, நான் வரப்போகிறேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறார். அன்பான ராஜா இல்லையா, அவரு சமாதான செய்தி அனுப்புறதுக்காக அவர் போயிருக்கிறாரு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க சத்ருக்களா உட்கார்ந்துருந்தா, அவர் விசுவாசிச்சு மனம் திரும்பணும்னு செய்தி அனுப்புற, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். தானியலுடைய கல்லு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எல்லா ராஜ்யங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கனவுல வந்துச்சு தானியலுக்கு. இன்னைக்கு என்னங்க சின்ன குட்டி குட்டி அரசாங்கங்கள், பாபிலோன் அரசாங்கம், கிரேக்க அரசாங்கம், மீடியா பர்ஷியா, ரோமர், அது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வரும். அதை வந்து வீழ்த்தி, ஒரு கல்லாக வந்து வீழ்த்தி எல்லாத்தையும் ஆள போற ராஜாதி ராஜன் தானியலே சொன்னாரே. தானியலே சொல்றாரு, இத்தனை கஷ்டங்கள் இருக்குத்தான், அநியாயங்கள் நடக்குத்தான், இந்த அரசாங்கம் செய்யறது தாங்க முடியலத்தான், கொடுமைகள் நடக்குத்தான், அந்த பார்ட்டி வந்து சரி பண்ணிடும், இந்த பார்ட்டி வந்துடும், பொற்காலம் வரும், எந்த மண்ணு காலமும் வராது, இந்த ராஜா வந்து தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், இவர் தான் வரப்போறவர். த கிங்டம் இஸ் கமிங். போன வாரம் ஒரு பிரசங்கத்தில் கேட்டோம், தாவீது சாகுறாரு, அவருக்கு ரொம்ப பொற்காலத்தை நான் ஏற்படுத்துவேன்னு மக்கள் நினச்சாங்க, நானும் நினச்சேன், ஆனால் பாவத்தை செஞ்சு குடும்பம் அழிஞ்சு போச்சு, நான் ராஜ்யமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் சாகும்போது ஒரே நம்பிக்கையில் செத்தார், நான் தோத்துருக்கலாம், ஒரு ராஜ்யம் வரப்போது, ஒரு ராஜா வரப்போகிறார், எல்லாத்தையும் சீர்திருத்துற ராஜா வரப்போகிறார். அந்த நம்பிக்கையில் நிம்மதியாக நான் சாகுவேன். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் அதுதான், கடைசி வார்த்தைகள். இந்த தேவதூதன் சொல்கிறார் பாருங்களேன், இயேசுடைய கதை முடியல, அவர் பரலோகத்துக்கு போய் காஸ்பலை ப்ரீச் பண்ணி அதோடு முடியல, இப்போ மத்தியஸ்த ராஜாவாக உயர்த்தப்பட்டவராக கண்ட்ரோல் ரூம் தான் பரலோகம், அங்கேருந்து ஆண்டுகிட்டு இருக்கிறவர், சமாதான செய்தி எல்லாருக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறவர், தன்னுடைய தெரிந்து கொள்ள மக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறவர், தன்னுடைய சத்ருக்கள்லாம் தன் பாதபடி ஆகிற வரைக்கும் ஆளுகிறவர், மகிமையோடு அவர் வரப்போகிறார், மகிமையோடு வந்து நித்திய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு இந்த தேவதூதன் என்ன சொல்கிறாரு, முடிவில்லை, இட்டர்னல் கிங்டம். வரலாற்று நீங்கள் பார்க்குறீங்களா, வரலாறு, ஹிஸ்ட்ரி. என் பையனுக்கு இப்போ எக்ஸாம் ஹிஸ்ட்ரி நான் படிக்க வைக்கணும், முதல் போரில் என்ன ஆச்சு, உலக போரில், ரெண்டாவது போர் எப்படி வந்துச்சு, ஹிட்லர் எப்படி வந்தான், எத்தனை பேர் சேர்த்தாங்க, எப்படி வந்துச்சு யுனைட்டட்னு, அதெல்லாம் படித்தான். ஏங்க என்னத்துக்குங்க இதெல்லாம், என்னங்க எழுத்து, அத்தனை பேர் சேர்த்தாங்க, இத்தனை பேர் சேர்த்தாங்க, என்னங்க வரலாறு, உங்களதோ நாளைக்கும் நானும் நீனும் நாளைக்கு வரலாறு தான், என்னங்க வரலாறு, இதெல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்கு, அவங்க செஞ்சாங்க, இவங்களுடைய துர்தர்ஷனம், இவங்க செத்தாங்க, இதுவா வரலாறு, வரலாறு என்ன, இவர் இல்லாமல் வரலாறுக்கு அர்த்தமே இல்லை. இவர் தான் வரலாற்றின் கதாநாயகன், இது எல்லாத்தையும் தன்னுடைய நோக்கத்துக்கு கொண்டு போறார், இதெல்லாம் அவருடைய நோக்கத்தை, அவர் ஆட்டி படைக்கிற வரலாற்றின் கதை. ஒரு நாள் தெரியும், ஹிட்லர் ஆட்டி படைச்சவர், இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறவர் இவர் தான். இது எல்லாத்தையும் அவருடைய நோக்கத்துக்கு கொண்டு போறவர் தான். இவர் இல்லாம வரலாற்றுக்கு அர்த்தமே இல்லைங்க. அது பிரயோஜனம் இல்லாத யூஸ்லெஸ் ஹிஸ்டரி தான் அது. வரலாற்றின் கதாநாயகன் அவர் சொல்லலையா போறதுக்கு முன்னாடி மத்தேயு 24 யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை பற்றி கேப்பீர்கள், ஒரு ராஜ்யம் மற்ற ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுதும். ஜியோ பொலிட்டிக்கல் வார்ன்றது இப்போ தான் வந்துச்சு 50 வருஷத்துக்கு. சைனா நம்மளை பிடிக்க பார்க்குறாங்க, அவங்க அங்கே பிடிக்க பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் அவர் அப்போவே சொல்லிட்டார். பூகம்பங்களும் பஞ்சங்களும் வருமே, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அட்டூழியங்கள். ஆனால் மனித குமாரன் எல்லா பிதாவுடைய மகிமையோடு தன்னுடைய சிங்காசனத்தில் வந்து வீட்டு உட்காந்து எல்லா கோத்திரங்களையும் ஆளுவார், அரசாளுவார். 2023 எங்கெங்க போயிட்டு இருக்குது, 2024 எங்கெங்க போயிட்டு இருக்குது, இவரை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு கண்ணு தெரியுதோ இல்லையோ, நீங்க உங்க குட்டி உலகத்துல குருட்டா இருக்கலாம், இல்ல அரசர் ராயன் மாதிரி உட்கார்ந்து இருக்கலாம், இவரை நோக்கித்தான் போகுது, எல்லாமே இவரை நோக்கித்தான் போகுது. அதனால்தான் உலகம் எங்கும் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ரெவலேஷன் 11:15 நமக்கு சொல்லுது, 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரித்த ராஜ்யங்கள் ஆயிற்று, அவர் சதா காலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தத்தோடு உரைத்தான். பாருங்களா, இந்த மகிமையான புள்ள அவருடைய இயேசுன்ற பேரில் அவருடைய ரட்சிக்கும் மரணத்தை பற்றி தேவதூதன் சொல்கிறாரு. அவருடைய மகா மகிமையான வாழ்க்கையை பற்றி அவர் பெரியவராக இருப்பார்ன்றாரு. அவர் யார், உன்னதமானவருடைய குமாரன், சாட்சாத் தேவகுமாரன். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் இருக்கும். இதை நீங்கள் நம்புறீங்களா? மரியாவுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் இதை நம்புறீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். மரியாவுக்கு அதை சொன்ன உடனே அதை வாங்கி கேட்டோமா, சாமன் கிறிஸ்மஸ் சாமன் முடிஞ்சிச்சு, எல்லாம் மறந்துட்டு இங்கே விட்டு போகிறதில்ல. மரியா என்ன பண்ணிச்சு, அதை உள்வாங்கி மனசில் சிந்திச்சு, ஆழமாக சிந்திச்சு, யோசிச்சு உருட்டிக்கிட்டே இருக்கும்போது தன் மனதை இருதயத்தெல்லாம் நிரம்பி துதியில் வந்துச்சு. அதான் எங்கள் கிறிஸ்மஸ் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வானா? ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு அப்படியே வயிறு வலியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா கிறிஸ்மஸ்? அப்படியே ஆனந்த விசுவாசத்தில் நிரம்பி போய் என்ன ஆனந்தம், என் ஆத்துமா கர்த்தருக்குள் கலிகூறதுன்ற பாட்டை பாடிச்சே மரியா. இதெல்லாம் அறிஞ்சு நிறைஞ்சு தான் உலக சூழ்நிலை அப்படி இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, கால் வலிக்குது, புண்ணு வலிக்குது, அதை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கும் இருந்துச்சு, மரியாக்கும் இருந்துச்சு எத்தனை கஷ்டங்கள். யார் புருஷனுக்கு சொல்கிறது, அதுக்கு சொல்கிறது, அதெல்லாம் மறந்து என்ன ஒரு ஆனந்தம், பரலோக ஆனந்த ஆக் த ஏரால் டேஞ்சர் சிங்ன்ற மாதிரி அந்த உயர்ந்த நிலையில் போய் வரலாற்றெல்லாம் பார்த்து இந்த நாயகனை பார்த்து பரலோக இன்பத்தில் முழுகியிருந்தான். நீங்களும் நானும் முழுக வேணாமா அப்படி யோசிச்சு பாருங்களேன். இல்லை ஜெக்கரியா மாதிரி இருக்க போறீங்களா? ஜெக்கரியா என்ன பண்ணாரு, நான் நம்ப மாட்டேன். ஏன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிட்றதுலாம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நான் நம்ப மாட்டேன்னு இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணார், வாய் அடைச்சிட்டார். அந்த புள்ள பிறகுற வரைக்கும் பேச்சே பேசாத. அந்த மாதிரி நீங்களும் நீ ஆயிட முடியும். அவிசுவாசம் நம்ம வாயை அடைச்சிரும், அவிவிசுவாசம் நம்ம வாயை அடைச்சிரும். மரியா போய் பாடி புகழ்ந்து அவருடைய மகிமையை பற்றி சொன்னார். நீங்கள் ஏங்க வெளியில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லவே முடியறதில்ல, காரணம் என்ன தெரியுமா, அவிவிசுவாசம் ஊமையாக்கிறது உங்களை. அவிவிசுவாசம் நம்ம வாயை அடைச்சிருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆண் துறப்பீங்க, அவர் வந்த உடனே அப்போவே பாஸ்டர் சொன்னாரே எனக்குன்னு. அன்னைக்கு திறந்த என்ன பிரயோஜனம், இன்னைக்கு திறங்களேன். விசுவாசம் இன்னைக்கு திறக்க வைக்கும், ஆண் ஆச்சரியத்தோடு பாட வைக்கும், அவரை புகழ வைக்கும், அவருடைய புகழ்களை அறிவிக்க வைக்கும். விசுவாசி அவர் விசுவாசிக்கணும், இவர் தான் சாட்சா தேவன். கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் விசுவாசம் உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்களேன். வெறும் ஒரு ஒரு நாள் பண்டிகை இல்லை, கிறிஸ்மஸுடைய மையமே இந்த புள்ளத்தான், தெய்வீக புள்ள. கடவுள் வந்து நமக்கு ஒரே நம்முடைய ஏக்கங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, வியாதிகளுக்கு, வலிகளுக்கு, கண்ணீர்களுக்கு எல்லாம் பதில்மா இந்த புள்ளையில் இருக்குமா, நான் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு கொடுத்தார். அவர் தான் அங்கே கிஃப்ட், நம்முடைய சாபங்களுக்கு கண்ணீர்களுக்கு எல்லா பரிகாரம் அந்த மாட்டு தொட்டியில் இருந்துச்சு இல்லைங்களா. எல்லாமே வந்து சாஷ்டாங்கம் செய்யும் நம்ம பாட வேணாமா? இன்னும் சில பேர் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, பாவத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் உங்களை ரட்சிக்காது. பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளத்தான் உங்களை ரட்சிக்கும், இவர் ஒட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் பாவத்தில். அதுக்காகத்தாங்க இந்த கோலத்தை எடுத்தார். அந்த சாக்கடையில் நம்ம இருக்கிறோம், மாட்டு கொட்டாயில் இருக்கிறோன்னு கூட தெரியாமல் அங்கே போய் அசிங்கமாக ஆடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அங்கே போய் அந்த அந்த ஒரு யூரின் இதை போய் ஸ்விம்மிங் பூல் நினச்சி குதிச்சிட்டு இருக்குன்னு வைங்க, அப்படித்தாங்க உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம சாக்கடையில் இருக்கிறோன்னு கூட தெரியாது. ஏன்னா பாவம் வந்து நம்ம ஒரு செய்யறதில்ல, பாவம் பாவம் நம்ம பர்சனாலிட்டியே பாதிச்சிடும், நம்ம பார்க்குற பார்வையை பாதிச்சிடும், நம்மளை குருடாக்கிறோம், நம்ம சிந்தனையை நம்ம இருதயத்தெல்லாம் கோணலாக்கி தவறு தவறாக நம்மளை சிந்திக்க வைக்கிறது, மோசம் மோசமாக நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் பாவம். கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய மிகப்பெரிய தேவை இந்த புள்ள தான், அதுக்கு தான் இதை நான் கொடுத்தேன், இதை விட ஒரு பெரிய தேவை உனக்கு கிடையாதுன்னு. நம்ம பாவம் நமக்கு என்ன சொல்லுது, இல்லைங்க அதெல்லாம் தேவை இல்லைங்க, அவர் 5 கோடி ரூபாய் தேவை எனக்கு, ஒரு நல்ல வீடு தேவை இல்லைங்களா, அது கடவுள் கொடுத்தாருனா கிறிஸ்மஸ்க்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போகலாம். தினங்க குழந்தை கொடுக்குறேன்றாரு அவர். பாவம் நம்மளை அப்படித்தான் செய்ய வைக்கிறது. இது அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அது இருந்தால் எனக்கு வியாதி சரியான சந்தோஷமாக இருப்பேன். பாவம் நம்மளை குருடாக்குது, டிஸ்டார்ட் பண்ணுது நம்முடைய பார்வைகளை. ஆனால் தேவ தூதன் சொல்கிறா இருப்பாருங்க, அது இல்லைப்பா, இந்த உலகத்திலேயே ஆனந்தம் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே பேரானந்தம் என்ன தெரியுமா, உன் பாவங்கள் காண்டி ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா எத்தனை கோடி ஆனந்தத்தை அடைஞ்சுப்பார், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் எத்தனை வேசிகளோடு இருந்துப்பார், அதுக்கு ஒப்பீடாக இல்லாத சந்தோஷம் பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அது இன்னும் நீ அடையாமல் உட்காந்துருக்கிறிய, அதை விட ஜாய் வாழ்க்கையில் கிடையாது தெரியுமா, வானத்தில் போய் குதிக்கலாமான்னு இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்குறவர் இவர் மட்டும்தான், அது கொடுக்கறது தான் வந்தார் இயேசு, மட்டும்தான் அதை கொடுக்க முடியுமே. அதை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்களா, யோசிச்சு பாருங்கள், அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்திருக்கா, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் வந்திருக்கா. அவர் தான் அங்கே கொடுக்கக்கூடியவர், மனித அனுபவங்கள்லேயே பெரிய சந்தோஷம். அது காண்டி அடைஞ்சிட்டிங்கன்னா இயேசுவை நம்பி மனம் திரும்பி இயேசுவே இருதயத்துக்குள்ளே வாங்க. இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் மாட்டுக்கொட்டாயில் பிறந்ததில்லை, என் மனத்துக்குள்ளே நீங்கள் பிறங்க, புதுசாக பிறந்து என்னுடைய தேவனாக என் உள்ளத்தில் வாங்கன்னு உங்கள் இருதய சாக்கடை மாட்டுக்குட்டிக்குள்ளே அவர் கூப்பிடுங்க. அதுக்கு தான் அங்கே வந்தார் அவர். ஐயோ நான் ரொம்ப மோசங்க, என்கிட்ட கிட்ட கூட வரமாட்டார், எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேங்க, அந்த மாட்டு கொட்டாயில் வந்தவர் உங்கள் குழு வரமாட்டாரா, நீங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி இறங்கி வந்தாரே இறங்கி வருவாரே, கூப்பிட்டு பாருங்க, விசுவாசத்தோடு வாங்க ஆண்டவரே. நிம்மதி இல்லை, இப்போல்லாம் நான் நேற்று சொன்ன மாதிரி வாலிபர்கள்லாம் சைக்கலாஜிக்கல் பேஷன்ஸு, நிம்மதியே இல்லை, காதில் ஒன்று போட்டுக்கிறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமை ஓட்டிக்கிட்டு, ஒரு எதிர்காலம் ஒரு நோக்கம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, என்ன ஆகும்னே தெரியல, பைத்தியமாக இருக்கிறாங்க. ஏன் இதாங்க உலகம் உங்களுக்கு செய்யும், அந்த ஸ்டாரையும் அவன்களையும் இவன்களையும், இவர் தாங்க கிரேட், இவரை கூப்பிடுங்களேன், உங்கள் வாழ்க்கை கிரேட்டாக இருக்கும், கிரேட்டானது உன்னால் முடியாதெல்லாம் சாதிக்க வைக்கிறவர். ஏன் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், சாட்சி சொல்கிறது இல்லைன்றாங்க. என் வாழ்க்கை எப்படியோ போயிருந்துருக்கணும், எங்கேயோ போயிருந்துருக்கு, என்ன சாக்கடையில் இருந்திருக்கணும், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உருப்படியாக கொஞ்சம் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த தேவன் வந்ததுனால தான். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவன், யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ தான் தனிமையில் இருந்தாலும், எவ்வளோ தான் சோகமாக இருந்தாலும், வலியில் இருந்தாலும், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எவ்வளோ தான் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், எவ்வளோ தான் எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாலும், இயேசுக்கோ உங்களுக்கோ ஒரு உறவிருந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா வேற எல்லாமே பாக்கியமாக மாறும், அதை விட பாக்கியம் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், வாழ்நாளெல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். அந்த தேவன்கிட்ட வரக்கூடாதா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் நம்மளாம் என்னங்க யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு கிறிஸ்மஸ் போயிடுங்க, நாளைக்கு போயிடும், அடுத்த வருஷம் போயிடும், இன்னொரு 10 கிறிஸ்மஸ், 15, 20 கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம் இல்லைங்களா. நம்ம போனவன் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை ரொம்ப நினச்சி பார்ப்பாங்க இந்த உலகம், நம்மளெல்லாம் பாராட்டி சீராட்டி நம்மளை பேர் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு நினச்சி பார்ப்பாங்கன்னு. அப்பாவிக நீங்கள் பாவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த உலகத்தை பற்றி. நம்ம சாவுக்கு வருவாங்க, வந்துட்டு பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு மாலை போட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கை. ஏன் நம்மளும் அப்படி தான் செய்கிறது, மற்றவங்களுக்கு அதானே செய்கிறது, இதெல்லாம் அங்கே மறக்கிற உலகம் இது. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் நிலைக்கு போகிறது இல்லைங்க, நம்ம பேர் பட்டம் பதவி வீடு நம்ம காரு இது ரெஸ்ட் பிடிச்சிரும், வீடு கிராக் விட்டு இதாயிரும், இந்த உலகத்தில் ஒன்றும் நிலைக்கு போகிறது இல்லைங்க. ஒன்றே ஒன்று நிலைக்கக்கூடியது அவர் ராஜ்யம், என்றென்றும் நிலைக்க போகிறது அவர் ராஜ்யம் அப்படின்னு நிரந்தரத்தை தேடுற உள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு கொஞ்சமாவது புத்தி இருந்துச்சுன்னா, கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அனுபவம் இருந்துச்சுன்னா, ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்தோன்னா அவர் ராஜ்யத்தையோ நீதியோ முதலாவது தேடினையா. ஏன்னா அது ஒன்று தான் நிலைக்கும், வேற எல்லாமே போயிடும் இந்த உலகத்தில். அவர் சொன்னார் இல்லையா, தேவதூதன் அறிவோடு வாழுங்கய்யா, ஏன்னா அவர் ராஜ்யம் ஒண்டி தான் நிலைக்கப்படுது. அகஸ்துராயன் அட்ரஸை காணும் இன்னைக்கு, நீங்களும் உங்கள் அட்ரஸே இருக்காது, ஆனால் அவர் ராஜ்யத்துக்காக என்ன செய்கிறீங்க, ஏசு சொல்லலையா, என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க. ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கட்டும், ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த காலை வேளையில் உடைய பிறப்பின் அதிசயத்தை எத்தனை சொன்னாலும் பத்தாதே ஐயா, நேரம்தான் எங்களுக்கு போயிடுச்சு. அற்புத தேவனே, எல்லையற்ற தேவனே, உமை சாஷ்டாங்கம் செய்கிறோம். அந்த மாட்டுக்கொட்டாயில் வந்து அப்பா எங்களை மாதிரி சாக்கடை உள்ள நாத்தம் பிடிச்ச மக்களுடைய இருதயத்துக்குள்ள குடிவர அந்த மாட்டுக்கொட்டாயில் வந்தீங்களே ஆண்டவரே. இங்கே உண்மை அறியாத தங்களுடைய இருதயங்களில் பாவங்களை அகோரங்களை உணர்ந்த மக்கள், ஐயோ இயேசு என்னை காப்பாற்றவே மாட்டார்னு இருக்கும்போது அந்த மாட்டுக்கொட்டாயின் காட்சி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். அந்த மாட்டுக்கொட்டாய்க்குள்ளே வந்த தேவன், அந்த நாத்தத்துக்குள்ளே வந்த தேவன் என் இருதயத்துக்குள்ளே வந்து என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்பிக்கை கொடுக்கட்டும் ஆண்டவர். கிறிஸ்மஸ் காட்சி அதைத்தான் செய்யணும், அந்த கிருப்பு காட்சி அதைத்தான் செய்யணும் ஆண்டவர். அதை செய்யும்படிக்கு உம்முடைய உண்மை அறியாத மக்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உண்மை அறிந்த மக்கள் அந்த தேவ தூதனுடைய ஞானத்தை பெற உதவி செய்யும் ஆண்டவர். இந்த உலகமேனு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த உலகத்தில் பேரும் புகழும் என்ன அதை நினச்சிக்குவாங்க இதை நினச்சிக்குவாங்கன்னே உழைக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒன்றும் நினச்சி பார்க்க போகிறதில்ல, ஒன்றும் நினைக்க போகிறதில்ல, ஒரு ராஜ்யம் மட்டும் நிலைக்கும் ஆண்டவரே. அதை முதல்ல தேடுகிற மக்களாக இருக்க அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம். இந்த கிறிஸ்மஸ்லேயும் ஒரு ராஜ்யத்தை தேடுகிற மக்களாக, அதை தேடும்போது மற்றது எல்லாத்தையும் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறியே. அந்த வாக்கின்படி மரியாவின்படி நாங்களும் இதெல்லாம் ஆழமாக சிந்தித்து பார்த்து, கேட்டமா போனமா நிறாமல் சிந்தித்து பார்த்து விசுவாசத்தில் வளர நன்றியில் பெருக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.